அளவற்றாருளாலும் நிகரத்தன்புடையோருமாகிய எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுவார். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்திற்கான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரும் எல்லோருக்கும் எண்ணற்ற அனுகூலங்களை, அருட்கொடைகளை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த பாக்கியங்களில், அருட்கொடைகளில் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு பாக்கியமும் செல்வமும் இருக்கிறது என்றால் அது குழந்தை செல்வம். அந்த குழந்தைகளை சின்ன வயதில் நாம் வளர்க்கக்கூடிய நேரத்தில் நாம் எதை செய்ய சொன்னாலும் செய்யும், எதை பேச சொன்னாலும் பேசும், என்னென்ன காரியங்களை நாம் சந்தோஷமாக கூறுகின்றோமோ அவைகள் அனைத்தையும் வெட்கம் இல்லாமல் ஆர்வத்தோடு செய்து அந்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கும் இந்த காட்சிகளை அடிக்கடி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சின்ன வயதில் சிறு பிராயத்தில் குழந்தைகள் பெற்றோர்களுடைய உள்ளங்களை குளிர வைப்பது, அவர்களுடைய சந்தோஷப்படுத்துவது, அது அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று அல்ல. மாற்றமாக அவர்கள் வளர்ந்து பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால அந்த தாய் தந்தையர்களுடைய உள்ளங்களை திருப்திப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது இருக்குது. இது மிக முக்கியமான ஒன்று. ஒருவருக்கு தன்னுடைய மனைவியின் மூலம், தன்னுடைய குழந்தைகளின் மூலம் திருப்தி ஏற்படல்ல, கண் குளிர்ச்சி ஏற்படல்லாண்டா உலகத்தில் அவர் மிகப்பெரிய ஏதோ ஒன்றை இழந்ததே மாதிரி தான் உணர்வாரு. அவர் சொத்து செல்வங்கள் இருந்தாலும், காணி பூமிகள் இருந்தாலும், வீடு வாசல்கள் இருந்தாலும், எக்கச்சக்கமான வசதி வாய்ப்புகள் இருக்குகின்றது. ஆனால் மனைவியின் மூலம் சந்தோஷம் இல்லை, மனைவியின் மூலம் உள்ளம் குளிர் அல்ல, திருப்தி அடையல்ல, குழந்தைகளின் மூலம் உள்ளங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் ஏதோ பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்ததாக கருதுவார். அதனால மனைவி மக்களின் மூலம் உள்ளத்தில் திருப்தி ஏற்படுவது இருக்குது. இது மிக முக்கியமான ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த துஆக்களில் இதுவும் மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஜுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ அன்பளிப்பாக தந்து விடுவாயாக. நம்முடைய மனைவிமார்களின் மூலமாக, நம்முடைய சந்ததிகள் பிச்சங்களின் மூலமாக கண் குளிர்ச்சியை தந்துவிடுவாயாக என்று அல்லாஹ் நமக்கு படித்து தந்த துஆக்களில் மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவை அடிக்கடி நாம் கேட்கின்றோம். மனைவியின் மூலமாகவும் கண் குளிர்ச்சி வேணும், குழந்தைகளின் மூலமாகவும் கண் குளிர்ச்சி வேணும். இந்த இரண்டு தாரரின் மூலமாக உள்ளத்திற்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் வாழ்க்கையிலே சந்தோஷப்படுவார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக உள்ளம் குளிர் அல்ல, சந்தோஷப்படல்ல, அடிக்கடி சோதனைகள், பிரச்சனைகள், ஆங்காங்கே எதையாவது பம்புகளை விலைக்கு வாங்கிவிட்டு வந்தால் அதன் மூலம் சிரமப்படுவது தாயும் தந்தையும் தான். அதனால் நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்களே, இவர்களை படிக்க வைத்து ஆளாக்கி சமீபத்தில் ஏழு ரிசல்ட் வெளியானது. நம்முடைய பல இஸ்லாமிய சகோதரர்கள் நல்ல பெருமைகளை எடுத்திருந்தார்கள். அதன் மூலம் ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை தேடி தருகின்றார்கள். அவர்களுடைய படிப்பின் மூலம், அவர்களுடைய விளையாட்டின் மூலம், அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகளின் மூலம், அல்லது இளம் வாலிபர்கள் துடி துடிப்பாக நல்ல பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பதன் மூலம் நம் சமூகத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு பங்கை விட அவர்களை நல்லவர்களாக வளர்த்து விடுவது இருக்கிறது. இது ஆகப்பெரிய சாதனை. அவர்களை நல்லவர்களாக வளர்க்கல்ல, அவர்களின் மூலமாக ஊருக்கும் நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் பெற்றோர்களுக்கும் கெட்ட பெயர் வருகின்றது என்றால் அது தாங்கிக் கொள்ள முடியாத பெரிய ஒரு சோதனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த இளம் வாலிபர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் எதிர்காலத்துடைய நம்முடைய தலைவர்கள். இவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டால் இஸ்லாமிய தலைமுறையே நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால இஸ்லாமும் தலை தூக்க கூடாது, இஸ்லாமியர்களும் தலை தூக்க கூடாது, அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களை முன்னேறவிடக் கூடாது. ஏனென்றால் கடந்த 1300 வருஷமாக உலகத்துடைய எல்லாமே எங்கட கையில, ஆட்சி நம்முடைய கையில, அதிகாரம் நம்முடைய கையில, செல்வம் நம்முடைய கையில, அறிவு கல்வி நம்முடைய கையில. ஆனால் நம்முடைய சில விரோதிகள் தீட்டிய திட்டங்களின் மூலமாக அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கரங்களை மட்டும் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கரங்களிலே இருந்த ஆட்சி, நம்முடைய கரங்களிலே இருந்த அதிகாரம், நம்மிடமே இருந்த செல்வம் செல்வாக்குகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கின்றது. அதனால முஸ்லிம்கள் இருக்கக்கூடியவைகள் அனைத்தையும் இல்லாமலாக்க வேண்டும். அதற்குரிய ஆகப்பெரிய வழி எதிர்காலத்திலே தலைவர்களாக வரவிருக்கிற இந்த வாலிபர்களை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும். வேற வேற பாவங்களில் குற்ற செயல்களில் இவர்களை ஈடுபடுத்திவிட வேண்டும். அதன் மூலம் இவர்கள் கெட்டு அதன் மூலம் இந்த சமூகமே சீரடைய வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு திட்டம். இது நேற்றோ அல்லது அதற்கு முந்தைய தினமோ போடப்பட்ட திட்டம் அல்ல. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய சில விரோதிகள் இதற்காக வேண்டியே பல மகாநாடுகளை கூட்டி, இதற்காக வேண்டிய பல திட்டங்களை தீட்டி, இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிற வீரம் இவைகள் எல்லாத்தையும் இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் போட்ட அந்த திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் போதைக்கு அடிமையாக்குவது. போதை வஸ்துவை பாதிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டோம் என்றால் அவர்கள்ட்ட இருக்கிற ஆற்றல்கள் திறமைகள் வேகங்கள் அனைத்தும் இல்லாமலாகி கடைசியில் வெறும் சடலமாகத்தான் காட்சி தருவார்களே தவிர வேறொன்றும் இருக்காது. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால அவர்கள் போட்ட திட்டத்துடைய முடிவில் எழுதுகிறார்கள், ஒரு கப் அதாவது மதுபானம், இரண்டாவது ரானியா பாடக்கூடிய பாடகிகள், அந்த பாடகிகள் ஆடக்கூடிய டான்ஸ் ஆட்டங்கள். சமீப காலமாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு காலத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் ஆடினார்கள் பாடினார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இவட முஸ்லிம்களுடைய பெண்கள்கிட்டயும் ஆட்டம் வந்துருச்சு. முக்கியமான சில பங்கன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால உம்மாமார் ஆடினாங்க, சோசியல் மீடியால வந்துச்சு. இப்ப சமீபத்தில் குமர்கள் ஆடுறாங்க. எங்கேயாவது ஒரு அரபு நாட்டில் யாரோ இஸ்லாமிய பெண்கள் அபாயாவை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடினாங்க என்பதனால அது அலாலா, அதை நாம் கூடும் என்று கூறலாமா? சோசியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக பரத்துறாங்க, அரபு நாட்டில் அபாயம் போட்டு ஆடுறாங்க, தானே டான்ஸ் என்பது கூடாது, அது தனியான ஒரு தலைப்பு. நாம் எதையும் சொல்ல வரோம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்கட உங்கள்ட்ட இது வந்து கொண்டிருக்குது. திருமணங்கள்ல இந்த மோசமான பாட்டுகளை போட்டு எங்கட குமரு பெண்கள் ஆடுறாங்க, மற்றவங்க எல்லாம் மொபைல் போனால வீடியோ பண்ணி மறு நிமிஷமே பேஸ்புக்ல சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அந்த நேரத்தில் 60 வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் போட்ட திட்டம், ஒரு கப் ஒயின், ஒரு கப் கிளாஸ் மதுபானம், அதே மாதிரி பாடக்கூடிய பாடகிகள் இருக்கிறாங்களே ஒரு பாடகி, இது இஸ்லாமிய உம்மத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கும் என்றால் 1000 துப்பாக்கிகளை விட மோசமாக சீரழித்துவிடும். அன்று போட்ட அந்த திட்டம் இன்று நாங்கள் பார்க்கலாம் உலகத்தில் பல நாடுகள்ல நடந்து கொண்டிருக்கிறது. எங்கட நாட்டில நாங்க பார்க்கலாம், எந்தெந்த ஊர்களில் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்றாங்களோ, எந்தெந்த ஊர்களில் இஸ்லாமிய கிராம முக்கியமான கிராமங்களாக இருக்குதோ அந்த ஊர்களில் தான் போதை பாவினைகளும் அதிகம். முக்கியமான கண்ணியமான கௌரவமான குடும்பத்திலே உள்ள பல வாலிபர்கள் 16 வயது, 17 வயது, 18 வயது இந்த பாவினைக்கு அடிமையாக ஆகி அதிலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வருவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. 2 மாசத்துக்கு முன்னால நம்முடைய பேருவேலையுடைய கடலோர பகுதியில 2,777 மில்லியன் பொறுமதியான போதை பொருள் கண்டுபிடித்தாங்க. சென்ற மாதம் தெளிவெளியில 330 கோடி பொறுமதியான போதையை கண்டுபிடித்தாங்க. அந்த வேறுவெளியில 2 பேர்ல ஒரு ஆள் இஸ்லாமியர். தெஹிவெளியில கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள், ஆனா நம்முடைய நாட்டவர்கள் அல்ல, பக்கத்து நாட்டவர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, திட்டம் போட்டு இஸ்லாமியர்கள் எங்க வாழ்கிறார்களோ, இஸ்லாமியர்களுடைய ஸ்கூல்ல யார் யார் முஸ்லீம்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து அவர்களிடத்தில் இந்த பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் இஸ்லாமிய சமூகமே சின்ன பின்னமாக்கிவிடும் என்ற அந்த எண்ணத்துல தான் ரொம்ப வேகமாக அவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டிருந்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மது பாவினை, போதை பாவினை இருக்குது, மற்ற எல்லா பாவங்களை விட மிக பயங்கரமானது. குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் கூறி இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, மதுபானம், அதே மாதிரி சூது விளையாடுவது, சிலைகளை நட்டி வைத்து சிலை வணக்கம் புரிவது, அம்புகளை வைத்து சூதாட்டம் செய்வது இருக்குது, இதெல்லாம் ரிஜிசுன், அசுத்தமானது, ஷைத்தானுடைய வேலை. ஃபஜிதனி பூஹு, அதிலிருந்து முற்றிலுமாக நீங்க தவித்துக் கொள்ளுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் நாடுவதெல்லாம் அய்யூக்யா பைனகுமுல் அதாவத வல் பக்வா ஃபில் கம்ரி வல் மைசிர், அவன் விரும்புவதெல்லாம் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில விரோதத்தையும் குரோதத்தையும் சண்டை சச்சரவுகளையும் மதுபானத்தின் மூலமாக சூது விளையாட்டின் மூலமாக ஏற்படுத்துவது. வயசுத்தக்கும் அன்சிக்கிறில்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தூரமாக்குவது, வாணி சலா தொழுகை விட்டும் தூரமாக்குவது. ஆக இதன் மூலம் எத்தனையோ முக்கியமான பருதுகள் வீணாகுது, எத்தனையோ வகை வகையான பாவங்கள் இதன் மூலம் ஏற்படுகின்றது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜிம்மாஉல் இஸ்ம், மது எல்லா பாவங்களையும் தனக்குள்ளே அடக்கி இருக்குது. மதுபானம் அருந்தி அந்த போதை தலைக்கு ஏறிவிட்டா உம்மா யாரு, சகோதரி யாரு, மனைவி யாரு தெரியாது. இப்ப விபச்சாரத்தில் ஈடுபட தயாராகி விடுவார், கொள்ளையடிக்க தயாராகுவார், கொலை செய்ய பின்வாங்க மாட்டார், திருடுவதற்கு பின்வாங்க மாட்டார். அதனால தான் நபியவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜிம்மாஉல் இஸ்ம், இந்த மது இருக்குது, இது எல்லா பாவத்தையும் தனக்குள்ளே தன்னகத்துக்குள்ளே அது அடக்கி இருக்குது. இந்த அளவுக்கு நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளோனும். நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கோனும், விபச்சாரம் செய்யற நேரத்தில் அவர் மூமினாக இருக்க மாட்டார், அவருடைய ஈமான் அவரை விட்டும் பிரிந்து கலந்து மேலே அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கும். சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நிலையில் அவர் மரணித்து விட்டால் ஈமான் இல்லாமல் மரணித்தவராக மாறிவிடுவார். திருடுறவர் திருடுற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டார். மதுவை, போதை பாவினையை செய்யக்கூடியவர், அதற்கு அதை அருந்தக்கூடியவர், அதை சாப்பிடுறார், புகையை இழுக்குகின்றார், ஆக எந்த மாதிரியான உண்டாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அவருடைய ஈமான் அவருடன் இருக்காது. அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலேயும் சரி, மாற்று மதக்காரர்களுடைய மதங்களிலேயும் சரி, உலகத்தில் பார்க்க பல நாடுகள்ல ஆக பயங்கரமான மரண தண்டனை யாருக்குண்டா, போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்தவர், பரிமாறியவர், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர், அதற்காக மரண தண்டனை என்று எத்தனையோ நாட்டில கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏன், எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே விளங்குது. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு இந்த ஒருவர் பழகிட்டார் என்று சொன்னா, தன்னுடைய உம்மாட்ட போய் பணம் கேட்டு உம்மா பணம் கொடுக்காட்டி ஆள் வச்சு உம்மாவை கொள்ளுகின்றான்.
என்னோட நாட்டில் சில இடங்கள்ல நடந்திருக்குது. உம்மா பணம் தாரா இல்ல, அதனால ஆள் வைத்து உம்மாவை கொலை செய்யற பல இடங்கள்ல தாயும் தன்னுடைய மகளும் ஒருவர் அவருடைய சகோதரன் போதைக்கு அடிமையாகி விட்டான். போதைக்கு பாவினைக்கு அவன் அடிமையானதனால இவன் வீட்டில் இருக்கும் பொழுது எங்களால வாழ இயலாது என்று போலீஸ்ல முறைப்பாடு செய்திருக்கிறாங்க. உம்மா மகள் எனக்கு மகனோட தாத்தா எனக்கு தம்பியோட இந்த வீட்டுல நிம்மதியா வாழையில பயம். ஒரு பெண்ணுக்கு ஆக அவர்கள் அச்சமற்று பயமற்று நிம்மதியாக வாழ்ற இடம் அவனோட வீடு. அந்த வீட்டுல கூட இவரால நிம்மதியா வாழையில இவரை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போங்க, இவரை கொண்டு போய் ஜெயில அடைங்க, இவரால் எங்களுக்கு நிம்மதியாக வாழையில. வீட்டுள் எத்தனையோ பொருட்களை கொண்டு போய் சாதாரணமான விலைக்கு விற்கின்றார்கள். சமீபத்தில் நாங்க பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. 50 பேர் 100 பேர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பல நாட்களுக்கு தூக்கம் வராத மாதிரி அதுக்கு டெப்லெட்ஸ் இருக்குது. சாப்பிடும் இல்ல, குடிச்சுக்கொண்டே இருப்பாங்க, ஆடிக்கொண்டே இருப்பாங்க. பல இடங்கள்ல போலீசால அவர்கள் சுட்டி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டும் இருக்கிறாங்க. அதுல மாற்று மதத்தவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இளம் வாடிப ஆண்களும் பெண்களும் இதுல மாற்றிப்பட்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இது சாதாரணமான ஒரு சின்ன விடயம் அல்ல. இது பயங்கரமான முழு இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்கக்கூடிய எங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல், எங்கள்கிட்ட இருக்கிற வேகம், எங்கள்கிட்ட இருக்கிற அறிவு, எங்கள்கிட்ட இருக்கிற திறமை, இவைகள் அனைத்தையும் மலிக்கிட செய்யக்கூடிய மிக பயங்கரமான ஒன்று தான் இந்த போதை பாவினை, போதை வியாபாரம். எத்தனை ஆண்கள் அவருக்கு தேவைப்பட்ட நேரத்துல பணம் இல்ல, மனைவி விட்டு பணம் சம்பாதித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சின்ன சின்ன அதாவது பொருட்களை கொடுத்து அந்த போதை பாவினைக்குரிய பல பொருட்களை கொடுத்து மனைவிமார்களை அந்த வியாபாரத்தில் ஏற்படுத்தி எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இந்த கொழும்புல உள்ள ஜெயில இருக்கிறாங்க. ஏன் இல்ல எனக்கு ஒன்றும் செய்யல, மாப்பிள்ள தந்தாங்க குடுத்துட்டு வாங்க வித்துட்டு வாங்க தந்தாங்க, போற வழியில வார வழியில நான் பிடிபடுத்திட்டேன். எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஜெயில் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கைகள் நாசமாகி சீரழிந்து என் உம்மாவும் வாப்பாவும் இதற்கு அடிமையானதுனால அவருக்கு வேற ஆப்ஷன் உண்டு இல்ல. ஒன்று வீட்டில இருந்து வெளியில போகணும், அல்லது அந்த சிரமங்களோட வீட்டுல வாழும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவர் பழகிக்கிறாரு, இவர் பழகிக்கிறாரு, அவர்கிட்டானே நஷ்டம் என்று நானும் நீங்களும் சும்மா இருக்கலாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட அடுத்த வீட்டுல யாராவது ஒருவர் பழகிட்டா அதே பழக்கத்தை எங்கட மகன் செலவேல பழகி விடுவான், எங்கட மகள் ஏதாவது ஒரு அடிப்படையில பழகி விடுவாள். எங்கட குடும்பத்துல நாங்க நினைப்போம் எங்கட மகன் அப்படி செய்ய மாட்டான், எங்கட மகள் அப்படி பழக மாட்டாள், நாங்க கற்பனை பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு சென்றிருப்பார்கள். இது எதனால இந்த பழக்கத்திற்கு ஆளாகிறாங்க? ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குது, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த போதை பாவினைகளுக்கு இவர்கள் எப்படி பழகிறார்கள், எதன் மூலம் இவர்கள் உந்தப்படுகின்றார்கள், அல்லது எதன் மூலம் இதற்கு இவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதுல மிக முக்கியமான ஒன்று, அநேகமான பெற்றோர்கள் நம்முடைய தவற, அந்த பெற்றோர்கள் செய்யற தவற ஏற்றுக்கொள்ளணும். என்னண்டா, வீட்டுல எப்ப பார்த்தாலும் வாப்பா மகனோட அன்பில்ல, இரக்கம் இல்ல, ஒரு இரக்க பார்வையுடன் பார்த்த வரலாறு இல்ல. எப்ப பார்த்தாலும் வாப்ப மகனை ஏசுறது, நீ உருப்பட மாட்டாய், நீ சரிவர மாட்டாய், நீ சாப்பிட்டு கொண்டு தான் நினைப்பாய், நீ திருந்த மாட்டாய், உனக்கு ஒன்றுமே சரிவராது. எப்ப பார்த்தாலும் அந்த வாப்பா தன்னுடைய மகனை ஏசிக்கொண்டு திட்டிக் கொண்டு தான் இருக்கிறாரு. தவறு செய்யும் பொழுது அன்பாக திருத்தோணும், நலவு செய்யும் பொழுது பாராட்டணும். மாஷால்லா மகன், நல்ல வேலை செஞ்சிருக்கிறீங்க மகள், நல்ல வேலை செஞ்சிருக்கிறீங்க. யார் யாரையோ பாராட்டுகின்றோம், புகழுகின்றோம். எங்களை சொந்த பிள்ளைய பாராட்டேலாதா, எங்களை சொந்த மகனை வாய் நிரம்ப புகழேலாதா? நாங்க சும்மா பொய்ச்சி புகழ்றதா? உண்மையான முறையில எதையாவது செய்யறாரு, அல்ஹம்துலில்லா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க. முதல்ல அந்த பாப்பா உம்மாவுடைய வெறுப்பு, எப்ப பார்த்தாலும் பாப்பா ஒரு மாதிரி பார்க்கிறாரு, ஒரு அன்பு கலந்த பார்வை, இரக்கத்துடைய பார்வை சில குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. அதனால் ஒரு வகையான வெறுப்பு. எல்லோரும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க, திறமசாலிகளாக இருக்க மாட்டாங்க.
ஒரு சிலர் நல்ல திறமைசாலி, ஒரு சிலர் நடுத்தர திறமை, இன்னும் சிலர் ரொம்ப குறைவான திறமை. அங்கே படிக்கிற போற இடத்திலையும் ஓதுற இடத்திலையும் அந்த ஆசிரியர் அல்லது அந்த ஹசரத் வாயில வந்த மாதிரி திட்டர, நீ உருப்பட மாட்டாய், நீ சரிவர மாட்டாய், உன்னால மாடு மேய்க்கலாம் அல்லது இது போன்ற பல வார்த்தைகளை கொண்டு படிக்கிற இடத்திலையும் ஏச்சு, வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏச்சு, எங்கேயாவது பொது இடங்களுக்கு அல்லது மஸ்ஜிதுகளுக்கு சில இடங்கள்ல வந்தா மஸ்ஜிதுகள் நிர்வாகி அல்ல வாரவங்க எல்லாம் அவருக்கு ஏசலத்தான். ஆனா தவறு செய்த அழகா திருத்தி கொடுப்போமே, தம்பி அப்படி இல்ல, தம்பி இப்படி செய்யுங்க, புள்ள இப்படி இல்ல அப்படி செய்யுங்க, அழகா திருத்தி கொடுக்கணும். அந்த திருத்தி கொடுக்கிற மனோபாவம் இல்ல, அதாவது தடி அடித்தவர்கள் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி மஸ்ஜிதுக்கோ அல்லது ஏதாவது பொது வைபவங்களுக்கு வந்தா அவர்கள் முன்ன பின்ன நடந்து அவர்களையும் சாரமாறாக ஏசுறது. இப்ப அவங்க பாக்குறாங்க எங்களுக்கு எங்கேயுமே இடம் இல்ல, வீட்டுல உமாவா பாட்டே அன்பில்ல, படிக்கிற ஓது நடக்கிற ஆசிரியர்கள் குஸ்தாத் மாறட்டேன் அன்பில்ல, பொது இடங்கு போன எங்க குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்களோ ஊர் உள்ளவர்களோ மதிக்கிறாங்க இல்ல, எல்லாருமே என்ன கெட்டவனாத்தான் பாக்கிறாங்க, அதனால நான் கெட்டவனாக மாறிவிட வேண்டும் என்பதனால தான் பலர் இந்த பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். ரெண்டாவது, சமீப காலமாக அந்த இளம் ஆண்களும் பெண்களும் பாவிக்கிற அவர்களுடைய மொபைல் போன், அவர்கள் பாவிக்கிற ஸ்மார்ட் போன், அவர்கள் பாவிக்கிற லேப்டாப், ஐபேட், கம்ப்யூட்டர், இந்த கருவிகள் இருக்குது. சில பேரை வாப்பாட்ட சாதாரணமான போன், ஆனா மகன் ஆக விலை உயர்ந்த போன், ஸ்மார்ட் போன். அவர்கள் பார்க்கிற ஒவ்வொரு வகையான மோசமான இந்த காட்சிகள் அந்த பாவத்தின் பக்கம் அவர்களை இழுக்குது. எல்லாம் செஞ்சு பார்ப்போமே என்ற அந்த வாலிப துடிப்பு, இளம் வேகம், சரிதான் செஞ்சு பார்ப்போமே, குடிச்சு பார்ப்போமே, இதை இந்த இதை மூக்கால உறிஞ்சி பார்ப்போமே என்று இதனுடைய பாரதூரம் விளங்காமல் செய்து பார்ப்பாங்க மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே. அதனால முதல்ல நாங்க எங்களை கட்டுப்படுத்தணும், அதற்கு பின்னால்தான் மகளையும் மகனையும் கட்டுப்படுத்தணும். அவர்களுடைய அந்த மொபைல் போன், ஸ்மார்ட் போன்களை இடையிடையே நாங்கள் எடுத்து செக் பண்ணணும், அந்த பாஸ்வேர்டுகள் எங்களுக்கு விளங்கணும். நீங்க யாரோட தொடர்பு, உங்களுக்கு யார் யாரோட சம்பந்தம், உங்களோட கூட்டாளிமார் யாரு, எங்களுடைய மகன்மார்களுடைய பெண் கூட்டாளிமார்கள் தோழிகள் யாரு, இரவு 10 மணியான அவங்களோட கையில இருந்து மொபைல் போனை நாங்க வாங்கி அடிச்சிடணும். கஷ்டம், ஏன் நாங்க உறக்கத்திற்கு சென்றுடுவோம், அவங்க ராவு 1 மணி 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு டேட்டாவையும் எடுத்து கொடுத்து வைஃபையையும் எடுத்து கொடுத்து அவர்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் அதுல வேற எதை பார்ப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல நாம் நம்மை கட்டுப்படுத்தினாதான் எங்களை குழந்தைகளை எங்களால கட்டுப்படுத்தலாம். இரவுல படுப்பதற்கு முன்னால அவர்களுடைய மொபைல் போன்களை நாங்க எடுத்துடணும், அவர்களுடைய ரூம்ல, அவர்களுடைய அறையில, தனி அறையில அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்களை வைக்காமல் வீட்டுடைய பொது ஹால்ல வைக்கணும். எப்போதுமே பாப்பாவுடைய பார்வையில, உமாவுடைய பார்வையில அந்த கம்ப்யூட்டர் இருக்கணும், அந்த லேப்டாப்போ ஐபேடோ இருக்கணும். அது மாத்திரமல்ல, வெளியில திரிவதை ஒட்டு முழுதுமாக குறைக்கணும் இரவு வேளையில. இந்த எல்லாரும் போற என்ன ராவக்கு சுத்த போற கூட்டாளிமார்களோட திரிய போற, இரவு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் எங்க போனீங்க, கூட்டாளிமாரோட போனோம், சுத்தினோம், திரிந்தோம். முதலாவது நாங்க சொல்லுவோம், வீட்டு 9 மணிக்கு நீங்க வரணும். இங்க இருக்கிற பலர்கள் உங்களோட வாப்பா மார நினைச்சு பாருங்க, எப்படி உங்களோட வாப்பா உங்களோட கட்டுப்பாடா இருந்தீங்க. 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தா தான் கதவு திறக்கிறது, அதுக்கு பின்னால வந்தா கதவை திறக்க மாட்டேன். எத்தனை இங்க இருக்கிறவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கண்டிப்புடன் எங்களை வளர்த்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய மகன்மார்களை மகன்மார்களை நாங்க அப்படி வளர்க்கிறோமா? இரவு 12 மணிக்கு வாராங்க, 1 மணிக்கு வாராங்க, எங்க போனாங்க, யாருடன் இருந்தாங்க, என்ன செய்தாங்க, ஒன்றுமே தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நான் நேர காலத்தோடு இரவு வீட்டுக்குள்ளே எடுக்கணும். அந்த ட்ரிப் போறதே ஆகுமான அனுமதிக்கப்பட்ட நல்ல சுற்றுப்பயணங்கள் இருக்குது. ஆனா இன்று சில சுற்றுப்பயணங்கள் ஒரே வயதுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மார், படிக்கிற மாணவர்கள், ஓதுற மாணவர்கள், படிக்கிற மாணவிகள், ஒரே வயதில் உள்ளவங்க, அவங்க மாத்திரம் ஒரு மூத்த மனுஷன் அல்லது மூத்த யாருமே இல்லாமல் போனால் அதுவும் பாரதூரம்.
ஏன் அவர்களை யாரும் கட்டுப்படுத்துவதற்கு இல்ல. ஒத்த வயதில் உள்ளவர்களே தனியாக அனுப்ப கூடாது.
அதிலே விசேஷமாக மாற்று மதத்தவர்களுடன் கலந்து அனுப்ப கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பாவம் புண்ணியம் தெரியாது. அவங்க என்ஜாய் பண்ணணும், என்ன சொல்லுவாங்க, ஃபன் எடுக்கணும், அதனால் அனுபவிக்கணும். அதனால் அவர்கள் எல்லாத்தையும் செய்வாங்க. நம்முடைய இளம் ஆண்களும் பெண்களும் அதற்கும் பழகி விடுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இதிலிருந்து நாம் அவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதோட நாங்க எல்லாரும் தான் நாங்க மாஷால்லா நிறைய தொழுறவங்க இருக்கிறோம். காலையில பட்டு தொழுறோம், அவசர அவசரமா வீட்டு வேலைகளை எங்களை சொந்த தேவைகளை முடிச்சிட்டு பஜாருக்கு, தொழிலுக்கு, ஒர்க்குக்கு, ஸ்கூலுக்கு எல்லாம் போறோம். பருதான தொழுகைகளை அல்ஹம்துலில்லாஹ் கலாவாகாம மஸ்ஜிதிலேயோ அல்லது அந்தந்த இடத்திலேயோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவசர அவசரமா தொழுது முடிக்கிறோம். நாங்க யோசிக்கணும், எங்களை இந்த தொழுகையின் மூலமாக நாங்க ஒவ்வொரு நாளும் செய்யற பாவங்களை இந்த தொழுகையால தடுக்கிடுமா? நான் என்ன பாவம் என்று சொல்றேன், எங்கள் அதிகமானவர்கள் சிறவையில நாங்களும் இருக்கலாம், எங்களை கண்ணால பார்ப்பதால, நான் சோசியல் மீடியா மூலமா எங்களை கண்களால பார்க்கக்கூடிய காட்சிகள், காதால கேட்கக்கூடிய விஷயங்கள், வாயால பேசுற விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தவறுகள் நடக்குது. நூற்றுக்கணக்கான மோசமான காட்சிகளை பார்க்கின்றோம், கேட்கின்றோம், பேசுகின்றோம். இவைகளின் மூலமாக எங்களை உள்ளம் இருளும் இல்லையா? ஹதீஸ்ல வருது, ஒருவர் பாவம் செய்து விட்டால் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகின்றது. பாவம் செய்ய 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 அந்த கரும்புள்ளி பெரிசாகி கொண்டே போகின்றது. எங்கட உள்ளம் எல்லாம் கரும்புள்ளி நிறைந்து அந்த உள்ளமே இருளாகிருச்சு. இப்ப அந்த இருளை நீக்குவதற்கு நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? அந்த பருதான தொழுகைகளை மாத்திரம் அவசர அவசரமாக தொழுதுட்டா அந்த கரும்புள்ளி நீங்கி விடுமா? அதற்குரிய வழிதான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதும். அதற்குரிய வழித்தான் எல்லாம் தனியான ஒவ்வொரு தலைப்புகள் நேரம் இல்ல, நான் சுருக்கமாக கூறுகின்றேன். ஜிக்ர், அதன் மூலம் உள்ளம் தூய்மையாகவே நபியுடைய தெளிவான ஹதீஸ், இரும்பு தண்ணீரின் மூலமாக அந்த இரும்பு துருப்பிடிப்பதை போன்று பாவங்களின் மூலமாக உள்ளம் துருப்பிடிக்குது. அதை எதன் மூலம் நீக்கலாம் என்று கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, மூலமாக குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அந்த உள்ளத்துடைய துருவை நீக்கலாம். குர்ஆன் ஓதுற காட்சிகள், ஜிக்ர் செய்யற காட்சிகள், நபி அவர்களுடைய ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்குகின்ற காட்சிகள் குறைஞ்சு கொண்டே போகுது. நல்லவர்களுடைய சகவாசம் கிட்டத்தட்ட இல்ல. நல்லவர்களுடைய மஜ்லிஸ்ல போய் அமருவது இந்த குர்ஆன் வருது. யாயுஹல்லதீ ராமுனு தக்குல்லா வகூனூ மஅ ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உண்மையாளர்களுடன் ஆகி விடுங்கள், சேர்ந்து விடுங்கள். அப்படின்னா நல்லவர்களுடைய சகவாசத்துல நாங்க அமரணும், அவர்களுடைய மஜ்லிஸ்கள்ல உட்கார வேண்டும். அதன் மூலம் எங்களோட உள்ளம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் உள்ள சுரு, உள்ளத்தில் உள்ள அழுக்கு, உள்ளத்தில் உள்ள கருப்பு அந்த இருள் நீங்கிவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதைவிட பெரிய விஷயம் என்னன்னா நல்ல விஷயங்களை கேட்கறது ஒரு பக்கம் இருக்க, எங்கள்கிட்ட இருக்கிற அந்த வீரம் எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்ப ஏதாவது வந்தா கொஞ்சம் முன்னால போறாங்க அல்ஹம்துலில்லா. ஆனா ஒரு ஜிஹாத், ஒரு யுத்தம் உண்டு வந்த இத்தனை பேர் தயார் உயிரை கொடுப்பதற்கு. அன்று அதில் சாதிபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், குன்னா நுஅல்லிமு அவுலாதனா மகாசியன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லிமுஹும் அஸ்ஸூரத மின் அல்குர்ஆன். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க நபியுடைய, நபி அவர்கள் செய்த யுத்தங்களை, நபி அவர்கள் ஈடுபட்ட போர்களை எப்படி படிக்கவும் குர்ஆன படிச்சு கொடுக்கிற மாதிரி, குர்ஆன் உள்ள ஒரு சூராவை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அதனால தான் தேகம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த பத்ருடைய யுத்தத்துல ரெண்டு இளம் சிறுவர்கள் தானே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கிட்ட வந்து கேட்கிறாங்க, அபூ ஜஹல் எங்க? அவனை கொஞ்சம் காட்டிட்டாங்க. அந்த அபூ ஜஹல கொண்டது யாரு? அவன மாதிரி பெரிய வீரனா கொண்டாங்க. ரெண்டு ரெண்டு இளம் சிறுவர்கள் தானே அந்த அபூ ஜஹலை வெட்டி வீழ்த்தினார்கள். அந்த வீரன் எப்படி வந்துச்சு? அது போன்ற வரலாறுகள் அவர்களுடைய காதல விழுந்துச்சு. இன்றைக்கு அந்த நல்ல விஷயங்களை கேட்கிறது, நல்ல விஷயங்களை கேட்க வைக்கிறது, நல்லவர்களுடைய சபையில அமருவது, அவர்களுடைய சகவாசத்தில் இருப்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இது மிக நீண்ட பெரிய ஒரு தலைப்பு. இந்த போதை பாவனையிலிருந்து, அந்த வியாபாரங்களிலிருந்து நம்முடைய புதியவர்கள் போய் இணைந்து விடவும் கூடாது. அதற்கு யார் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்தால் பல முயற்சிகள் செய்தாலும் ஆன்மீக துறையில் உள்ள முயற்சிகளை நாங்கள் செய்யும். அதனையும் அவர்களை ஈடுபடுத்துறது. மறுமுனையில் அல்லாஹுடைய பயம், ஆகிராவுடைய பயம், உங்கள் எதிர்கால வாழ்க்கை வீணா போய்விடும். நீங்க திருமணம் முடித்த கூட புள்ள குட்டிகள் அநாதைகளாக இடுவாங்க, சீரழிந்துடுவாங்க. இது கொஞ்ச நேர இன்பம், கொஞ்ச நேர சுகம், கொஞ்ச நேர சந்தோஷம், இதன் மூலம் உங்களோட வீரம் என்ன பறிப்போய் கடைசிக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவீர்கள் என்று அடிக்கடி அன்பாக சொல்வதுடன், இரக்கமாக அவர்களுக்கு அறிவுரை செய்வதுடன், இது போன்ற நல்ல அமல்களில் நாங்களும் ஈடுபடணும். வளர்ந்த சின்ன சின்ன குழந்தைகளை ஈடுபடுத்தும். ஒவ்வொரு நாளும் தயவு செய்து காலையில குரான் ஓத வைங்க. ஸ்கூல் போவதற்கு முன்னால கலாம், அல்லாஹுடைய கலாமாகிய குரான ஓத வைங்க. அந்த குரான் அவருடைய உள்ளத்துல வர வர பாவத்தின் மீது வெறுப்பு, பாவத்தின் மீது ஒரு வகையான வெறுப்பு அவருடைய உள்ளத்தில் ஏற்படும். உட்கார்ந்து திக்ர்களை செய்ய வைங்க, நல்ல ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்க வைங்க, அந்த சபையில அமர வைங்க. இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நாங்கள் பாதுகாக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மற்ற தீமைகளை ஒழிப்பதற்கு நாங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்றோமோ அதே மாதிரி அல்லது அதை விட கூடுதலாக இந்த போதை பாவனையிலிருந்து அதை யார் யார் விற்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிருந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கிறது நம் எல்லோருடைய பாரிய கடமையாக இருக்குது. அதற்கு தோதுவாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மாற்றி எங்களோட வழக்கமான எங்களுடைய ஒரு ஒரு முறை உண்டிருக்கிறது, அதை கொஞ்சம் மாத்தி அமல், ஐபாதத், வணக்கம், திலாவத், இது போன்றவைகள்ல நாங்க எங்களை ஈடுபடுத்தி வந்தோம். அதிலிருந்து நாங்க எங்களையும் பாதுகாக்கலாம், எங்களை சந்ததிகளையும் பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபீக் செய்வானாக. அசவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவனை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, மனித மக்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதியான, நேர்மையான, உண்மையான தலைவர்களை தந்தருள்வாயாக. இந்த நாட்டிலே உள்ள அனைத்து இன மத மக்களுக்கு மத்தியில் ஒட்டுமை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டிலே உள்ள அனைவர்களையும் இந்த போதை பாவனையிலிருந்து எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில்
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم.
كم فيك سرورا وسلاما وطمئنا.